அப்போஸ்தலர் அதிகாரம் 16. தெர்பை, லிஸ்திரா ஆகிய நகரங்களுக்கு பவுல் சென்றான். தீமோத்தேயு எனப்படும் கிறிஸ்துவின் சீடன் அங்கிருந்தான். தீமோத்தேயுவின் தாய் ஒரு விசுவாசியான யூத பெண்மணி. அவன் தந்தை ஒரு கிரேக்கன். லிஸ்திரா, இக்கோனியம் நகரங்களிலுள்ள விசுவாசிகள் தீமோத்தேயுவை மதித்தனர். அவனை பற்றிய நல்ல கருத்துக்களையே கூறினர். தீமோத்தேயு தன்னுடன் பயணம் செய்ய பவுல் விரும்பினான். அப்பகுதியில் வசித்த எல்லா யூதர்களும் தீமோத்தேயுவின் தந்தை கிரேக்கன் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகவே பவுல் தீமோத்தேயுவிற்கு விருத்த சேதனம் செய்வித்தான். பின் பவுலும் அவனோடிருந்த மனிதர்களும் பிற பட்டணங்கள் வழியாக பிரயாணம் செய்தனர். எருசலேமில் அப்போஸ்தலரும் மூப்பர்களும் எடுத்த முடிவுகளையும் விதிகளையும் அவர்கள் விசுவாசிகளுக்கு அளித்தார்கள். இந்த விதிகளை பின்பற்றும்படிக்கு அவர்கள் விசுவாசிகளுக்கு கூறினர். எனவே சபைகள் விசுவாசத்தில் வலிமையுற்று நாள்தோறும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தன. பிரிகியா, கலாத்தியா நாடுகளின் வழியாக பவுலும் அவனோடிருந்த மனிதர்களும் சென்றனர். ஆசியா நாட்டில் அவர்கள் நற்செய்தியை போதிப்பதை பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. மீசியா நாட்டிற்கருகே பவுலும் தீமோத்தேயுவும் சென்றனர். பித்தினியா நாட்டிற்குள் போக அவர்கள் விரும்பினர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உள்ளே செல்ல விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகருக்கு சென்றனர். அன்றிரவு பவுல் ஒரு காட்சியைக் கண்டான். அந்த காட்சியில் மக்கதோனியா நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதன் பவுலிடம் வந்தான். அம்மனிதன் அங்கு நின்று,
மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள்
என்றான். பவுல் அக்காட்சியை கண்ட பின்பு கர்த்தருடைய நற்செய்தியை அம்மக்களுக்கு கூறுவதற்கு தேவன் எங்களை அழைத்துள்ளார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் ஒரு கப்பலில் துரோவாவை விட்டு புறப்பட்டு சாமோத்திராக்கே தீவிற்கு பயணமானோம். மறுநாள் நாங்கள் நியாப்போலி நகருக்கு கடல் வழியாக பயணமானோம். அங்கிருந்து நாங்கள் பிலிப்புக்கு சென்றோம். மக்கதோனியாவில் பிலிப்பி ஒரு முக்கியமான நகரம். அது ரோமர்களுக்கான நகரம். சில நாட்கள் நாங்கள் அந்நகரில் தங்கினோம். ஓய்வு நாளில் நகரவாசல் வழியாக ஆற்றை நோக்கி சென்றோம். நதியருகே ஒரு சிறப்பான பிரார்த்தனை செய்வதற்கு இடம் கிடைக்கக்கூடும் என்று எண்ணினோம். சில பெண்கள் அங்கு கூடியிருந்தனர். நாங்கள் அங்கு அமர்ந்து அவர்களோடு பேசினோம். தியத்தீரா என்னும் நகரிலுள்ள லீதியாள் என்னும் பெண்மணி அங்கிருந்தாள். ஊதாநிற பட்டு ஆடைகளை விற்பதே அவளது தொழில். அவள் உண்மையான தேவனை வழிபட்டாள். அவள் பவுலை கவனித்துக் கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளது இருதயத்தை திறந்து பவுல் சொன்னவற்றை ஒப்புக்கொள்ளச் செய்தார். அவள் பவுல் கூறியவற்றை நம்பினாள். அவளும் அவளது வீட்டினரும் ஞானஸ்நானம் பெற்றனர். பின் லீதியாள் எங்களை அவளது வீட்டிற்கு அழைத்தாள். அவள்,
கர்த்தராகிய இயேசுவில் நான் உண்மையாகவே விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் எண்ணினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள்
என்றாள். அவள் எங்களை அவளோடு தங்குமாறு வற்புறுத்தினாள். ஒருநாள் பிரார்த்தனை செய்யும் இடத்திற்கு நாங்கள் போய்க் கொண்டிருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு வேலைக்கார சிறுமி எங்களை சந்தித்தாள். அவளுக்குள் ஒரு விசேஷ ஆவி இருந்தது. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை பற்றி கூறும் வல்லமையை இந்த ஆவி அவளுக்கு கொடுத்தது. அவளது உரிமையாளர்களுக்கு இதை செய்து மிகுந்த பணத்தை அவள் சம்பாதித்து கொடுத்தாள். இந்த பெண் பவுலையும் எங்களையும் தொடர்ந்து வந்தாள். அவள் உரத்த குரலில்,
இம்மனிதர்கள் மிக உன்னதமான தேவனின் ஊழியர்கள். உங்களுக்கு இரட்சிப்பின் வழியை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்
என்றாள். அவள் இதையே பல நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தாள். மேலும் அதை பொறுக்க முடியாத பவுல் அந்த ஆவியை பார்த்து,
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் அவளிடமிருந்து வெளியே வருமாறு உனக்கு கட்டளையிடுகிறேன்
என்றான். உடனே ஆவி வெளியேறிற்று. அந்த வேலைக்கார பெண்ணின் உரிமையாளர்கள் இதை கண்டனர். அப்பெண்ணை பணம் சம்பாதிப்பதற்கு இனிமேல் பயன்படுத்த முடியாது என்பதை அம்மனிதர்கள் அறிந்தனர். எனவே அவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து வந்து நகரத்தின் சந்தியில் நிறுத்தினர். நகர அதிகாரிகள் அங்கிருந்தனர். தலைவர்களின் முன்பு அம்மனிதர்கள் பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்தனர். அவர்கள்,
இம்மனிதர்கள் யூதர்கள், நகரத்தில் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். நமக்கு தகாத காரியங்களை செய்யும்படியாக அவர்கள் மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ரோம மக்கள், இக்காரியங்களை செய்ய முடியாது
என்றார்கள். பவுலையும் சீலாவையும் கூட்டத்தினர் எதிர்த்தார்கள். பவுல் சீலா ஆகியோரின் ஆடைகளை தலைவர்கள் கிழித்தார்கள். பவுலையும் சீலாவையும் கலிகளால் அடிக்கும்படி அவர்கள் சில மனிதர்களுக்குச் சொன்னார்கள். அம்மனிதர்கள் பவுலையும் சீலாவையும் பலமுறை அடித்தார்கள். பின் அவர்கள் பவுலையும் சீலாவையும் சிறையில் தள்ளினார்கள். தலைவர்கள் சிறை அதிகாரியை நோக்கி,
கவனமாக அவர்களை காவலில் வையுங்கள்
என்றார்கள். சிறை அதிகாரி இந்த சிறப்பு கட்டளையை கேட்டான். எனவே அவன் பவுலையும் சீலாவையும் சிறையின் மிக உட்பகுதிக்கு அழைத்துச் சென்று அடைத்து காவலில் வைத்தான். பெரிய மரத்தூண்களுக்கிடையில் அவர்கள் கால்களை கட்டினான். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் பிரார்த்தனை செய்து கொண்டும் தேவனை நோக்கி துதிப்பாடல்களை பாடிக்கொண்டும் இருந்தனர். மற்ற சிறை கைதிகள் அவர்களை கவனித்த வண்ணமிருந்தனர். திடீரென்று ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. சிறையின் அஸ்திபாரத்தை அசைக்கும்படியாக அது பலமாக இருந்தது. பின் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தன. எல்லா கைதிகளும் அவர்களது விலங்குகளிலிருந்து விடுபட்டனர். சிறை அதிகாரி விழித்தெழுந்தான். சிறைக்கதவுகள் திறந்திருப்பதை அவன் கண்டான். சிறை கைதிகள் ஏற்கனவே தப்பித்துப் போயிருக்க வேண்டுமென அவன் நினைத்தான். எனவே சிறை அதிகாரி தன் வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள இருந்தான். ஆனால் பவுல் உரக்க,
உன்னை துன்புறுத்தி கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கு இருக்கிறோம்
என்றான். சிறை அதிகாரி விளக்குகளை கொண்டு வருமாறு ஒருவனுக்கு பணித்தான். பின் அவன் உள்ளே ஓடினான். அவன் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் பவுல் சீலா ஆகியோர் முன்பாக கீழே விழுந்தான். பின் அவன் அவர்களை வெளியே அழைத்து வந்து அவர்களிடம்,
நான் இரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டான். அவர்கள் அவனை நோக்கி,
கர்த்தராகிய இயேசுவில் விசுவாசமாயிரு, நீயும் உன் வீட்டாரும் இரட்சிப்படைவீர்கள்
என்றார்கள். எனவே பவுலும் சீலாவும் கர்த்தரின் செய்தியை சிறை அதிகாரிக்கும் அவன் வீட்டிலிருந்த ஒவ்வொருவருக்கும் கூறினர். சிறை அதிகாரி பவுலையும் சீலாவையும் அழைத்துச் சென்று அவர்களது காயங்களை கழுவினான். பின் சிறை அதிகாரியும் அவன் வீட்டிலிருந்த அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றனர். அதன் பிறகு சிறை அதிகாரி பவுலையும் சீலாவையும் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சாப்பாடு கொடுத்தான். அவன் வீட்டிலிருந்த அனைவரும் தேவன் மீது கொண்ட விசுவாசத்தால் மகிழ்ந்தார்கள். மறுநாள் காலையில் தலைவர்கள் சில வீரர்களை சிறை அதிகாரியிடம்,
அம்மனிதர்களை விடுதலை செய்
என்று கூற அனுப்பினர். சிறை அதிகாரி பவுலிடம்,
உங்களை விடுதலை செய்யும்படியாக கூறி தலைவர்கள் இந்த வீரர்களை அனுப்பியுள்ளனர், நீங்கள் போகலாம், அமைதியாக செல்லுங்கள்
என்று அறிவித்தான். ஆனால் பவுல் வீரரை நோக்கி,
உங்கள் தலைவர்கள் எங்களை விசாரணை செய்யவில்லை, ஆனால் மக்கள் முன்பாக அவர்கள் எங்களை அடித்து சிறையில் அடைத்தார்கள். நாங்கள் ரோம மக்கள், எங்களுக்கு உரிமை உள்ளது. இப்போது தலைவர்கள் நாங்கள் இரகசியமாக போக வேண்டுமென விரும்புகிறார்கள். முடியாது, தலைவர்களே வந்து எங்களை வெளியேற்றட்டும்
என்றான். பவுல் கூறியவற்றை வீரர்கள் தலைவர்களுக்கு கூறினர். பவுலும் சீலாவும் ரோம மக்கள் என்பதை தலைவர்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் பயந்தார்கள். எனவே அவர்கள் வந்து பவுலிடமும் சீலாவிடமும் தங்கள் வருத்தத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் பவுலையும் சீலாவையும் சிறைக்கு வெளியே அழைத்து வந்து அவர்களை நகரத்தை விட்டு போகுமாறு கூறினர். ஆனால் பவுலும் சீலாவும் சிறை நின்று வந்தபோது அவர்கள் லிதியாளின் வீட்டுக்குச் சென்றனர். அவர்கள் விசுவாசிகள் சிலரைக் கண்டு அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். பின் பவுலும் சீலாவும் வெளியேறினர்.